தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒலி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் பவானி முரளிகிருஷ்ணா. இந்த கட்டுரையின் பெயர் ஒரு சான் வயிறு. ஆசிரியர் கீவா ஜெகநாதன். பதிப்பு ஆண்டு 1943. ஒரு சான் வயிறு, அத்தியாயம் எண் 14. பற்றற்ற பட்டணம். பாரத தேவி தீபாவளி இதழ் வெளியானது. வாசிப்பவர் பவானி முரளிகிருஷ்ணா. பற்றற்ற பட்டணம். பட்டணவாசத்தின் பிரயோஜனம் இப்போது நன்றாக தெரிந்து போய்விட்டது. பட்டணத்து போக்கிரிகள், பட்டணத்து பித்தலாட்டம் என்று கிராமத்து மகாஜனங்கள் ஏசுகிறார்களே, அவர்களை கண்டால் எரிச்சல் எரிச்சலாக வருகிறது. என்ன இருந்தாலும் பட்டணம் பட்டணம்தான். உண்மையான ஞானம் வேண்டுமென்றால், பற்றற்ற மனப்பான்மை வேண்டுமென்றால், சமரசமான ஒழுக்கம் படிய வேண்டுமானால் பட்டணத்தில் மிகவும் சுலபமாக வந்துவிடும். கிராமத்தில் வசிக்கும் ஜனங்களுக்கு வருமா? கிராமத்தில் நாலாந்தெருவில் கோடி வீட்டில் 3 மாத குழந்தைக்கு காய்ச்சல் என்றால் நம்முடைய பாட்டி முதலில் அந்த வீட்டுக்கு போய் குழந்தையை பற்றி விசாரித்து விட்டு வருகிறாள். அடுத்தபடி வீட்டுக்காரி போய்விட்டு வருகிறாள். இந்த பெண்ணினங்களுக்கே பற்று, அபிமானம், ஆசாபாசம் அதிகம். அவர்களை தங்களோடு நிறுத்தி கொள்கிறார்களா? பாவம், அந்த குழந்தை தவியாய் தவிக்கிறது. உங்களுக்கு தெரிந்த வைத்தியன் யாரையாவது அழைத்து போய் கை பார்க்க சொல்லுங்கள் என்று தொந்தரவு செய்து நம்மையும் அனுப்புகிறார்கள். விஷயம் மிஞ்சி போய் குழந்தை கிராம ஜனத்தொகை கணக்கிலிருந்து அடிக்கப்படும்படி ஆகிவிட்டால் ஊரே கூடி போகிறது. எல்லோருக்கும் எங்கிருந்தோ துக்கம், ஒழுகை, ஆறுதல், வேதாந்தம் எல்லாம் வந்துவிடுகின்றன. துக்கம்தானா, சந்தோஷ சமாச்சாரம்தான் ஆகட்டுமே. ஒரு கல்யாணம், கார்த்திகை என்றால் ஏதோ சுருக்கமாக சம்பந்தியும் சம்பந்தியும் மாத்திரம் 4 பேரை வைத்து கொண்டு செய்து விடலாமே என்று சிக்கனம் பார்த்தால் முடிகிறதா? ஊர் முழுவதும் 4 நாளைக்கு அடுப்பே மூட்டப்படாது. கண்டிப்பான உத்தரவு போட வேண்டும். இதுதான் சம்பிரதாயம். நம்முடைய மனைவி மக்களின் சுகதுக்கங்களை நாம் மேற்போட்டு கொண்டு வாழும் இந்த சம்சார பந்தத்தால் தான் பிறவி ஏற்படுகிறது என ஞான சாஸ்திரம் சொல்கிறது. வீட்டு விஷயத்தோடு நிற்காமல் ஊர் விவகாரத்துக்கெல்லாம் ஈடுகொடுத்து கொண்டு எல்லாருடைய சுகதுக்கங்களையும் தலையின் மேல் போட்டுக்கொள்ளும் கிராமவாசிகளை விட அஞ்ஞானிகள், பந்தங்களில் கட்டுண்டவர்கள் யார் இருக்கிறார்கள்? பட்டண வாழ்க்கையை பாருங்கள். இந்த நகரத்தில் இந்த 10-15 வருஷங்களில் குறைந்தது 10 வீடுகளாவது நான் ஜாகை மாற்றியிருப்பேன். ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தபட்சம் 4 குடித்தனம் இருக்கும். ஒவ்வொரு வீட்டிலும் நாங்கள் இருந்தபோது எங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தால் மற்ற குடித்தனக்காரர்கள் எங்களுக்கு உறவினரா என்று கேட்பார்கள். அவ்வளவு அந்யோன்யம். அப்பளாமோ வடாமோ இடுவதாயிருந்தால் அந்த 4 குடும்பத்துக்கும் பொது உடைமை அந்த வேலை. ருசி பார்ப்பதும் அப்படித்தான். என்னவோ சிறு காரணத்துக்காக அந்த வீட்டை விட்டு வரவேண்டி நேர்ந்து விட்டது. வீட்டை விட்டு வரும் நிமிஷம் வரைக்கும் எனக்கு இங்கேயே தங்கிவிடலாமா என்றுதான் தோன்றிற்று. என் மனைவியோ அழுதே விட்டாள். எப்படியோ வேறு வீட்டுக்கு வந்துவிட்டோம். வந்த முதல் வாரத்தில் 4க்கு 1 தடவை என் மனைவி பழைய வீட்டுக்கு போய் பழைய சிநேகிதிகளோடு பேசிவிட்டு வர தவறவில்லை. அவர்களும் இங்கே வந்தார்கள். இப்படி 1 மாதம் போக்குவரத்து மாறி மாறி இருந்தது. பிறகு ஏதாவது விசேஷமாக இருந்தால் போகிறது வருகிறது என்று ஏற்பட்டது. அப்புறம் வர வர அந்த வீட்டார்களை அநேகமாக மறந்தே போய்விட்டோம். புது வீட்டு மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய சிநேகம் வந்துவிட்டதே. ஆனால் அந்த சிநேகிதம் 3 மாசம்தான் இருந்தது. வீட்டுக்காரன் யாரோ வியாபாரிக்கு வீட்டை மொத்தமாக பேசிவிட்டபடியால் எல்லோருக்கும் நோட்டீஸு கொடுத்து விட்டான். குடித்தனக்காரர்களெல்லாம் களைந்த தேனீக்களைப் போல எங்கெங்கே வசதியோ அங்கங்கே ஜாகை பார்க்கலானார்கள். இப்படி ஒவ்வொரு வீட்டிலும் மனுஷியர்கள் சிநேகிதமாகிறதும் நெருங்கி பழகுகிறதும் வேறு வீடு போன பிறகு சில காலங்கழித்து அவர்களை மறந்து விடுகிறதும் எங்களுக்கு பழக்கமாகிவிட்டன. ரயில் சிநேகிதம் இல்லையா, அதற்கு அடுத்தபடியாக இந்த சிநேகிதத்தை சொல்லலாம். இந்த சிநேகிதத்தில் வஞ்சகம் உண்டா? இல்லை. லாபம் இல்லையா? இருந்தது. பழகினதில் ஒளிவு மறைவு உண்டா? அதுவும் இல்லை. ஆனால் அந்த பழக்கம் உள்ளத்தின் ஆழத்தில் பதியவில்லை. ஜனகர் ராஜ்யபாரம் நடத்தினாரே, அந்த மாதிரியான விவகாரம் இது என்று நான் சொன்னால் நீங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டீர்களா? தாமரையிலே தண்ணீர் போன்ற நிலை என்று சொல்கிறேன், அதுவும் உங்களுக்கு சம்மதமில்லையா? பட்டணத்து வாழ்க்கை இந்த பற்றற்ற தன்மையை கற்பிக்கிறதே. நாம் கொடுக்கும் குடிக்கூலி வீண் போகவில்லை என்று இதை கொண்டே சொல்லிவிடலாமே. இன்னும் ஒரு பெரிய காரியம். நம்முடைய தெருவில் அடுத்த வீட்டிற்கு அடுத்த வீட்டில் ஒரு கிழவி இருக்கிறாள். அது நமக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. அந்த வீட்டில் ஒரு கிழவர் சதா இருமிக்கொண்டே இருக்கிறாரே, அதாவது தெரியுமா? சுத்தமாக தெரியாது. நமக்கு அதை பற்றி தெரிந்து என்னாக வேண்டும்? என்ற பற்றற்ற தன்மையில் அல்லவா ஊறி போயிருக்கிறோம். சென்ன பட்டணத்தில் ஒரு சின்ன தெருவானாலும் சரி, வீட்டு கதவிலக்கம் தெரியாமல் புதிதாக வந்த ஒருவர் யாரையாவது தேடிக்கொண்டு வரட்டும். அவர் கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் என்ன விடை கிடைக்கும்? வந்தவர் ஞானத்தில் அபிமானமுடையவராக இருந்தால் அடடா என்ன பற்றற்ற தன்மை! ஞானிகள் உடம்போடு வாழ்ந்தாலும் ஒட்டுக்கும் பழத்துக்கும் ஒட்டுதல் இல்லாத புளியம்பழத்தைப் போல பற்றின்றி இருப்பார்கள் என்று சொல்வார்களே, அந்த உண்மையை இங்கே பார்க்கிறோமே என்று வியந்து போவார். ஆம், எல்லோரும் தெரியாது, சிறிது போய் விசாரியுங்கள், தெரியாது, மேலே விசாரியுங்கள் என்று மாற்றி மாற்றி சொல்வதை கேட்டு வந்தவர் ஒன்று சென்னை வாசிகளின் பற்றற்ற தன்மையை பாராட்ட வேண்டும், அல்லது வீட்டு இலக்கத்தை மறந்து போன பாபத்துக்கு பிராயச்சித்தம் என்னவென்று யோசிக்க வேண்டும். சைனா பஜார், மூர் மார்க்கெட் போன்ற இடங்களில் வெளியூர்களிலிருந்து வந்தவர்களுக்கு செல்வ நிலையாமையை உபதேசிக்கும் குருமார்கள் சிலர் உலாவுகிறார்களே, அவர்களை உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பணப்பையின் கனத்தை எறிந்து நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளாமலே அந்த பாரத்தை உங்களிடமிருந்து இறக்கிவிடும் மாயா வினோத மனிதர்கள் அங்கே இருக்கிறார்கள். பையில் இருக்கும் பேனா மாயமாய் மறைந்து போகும், கழுத்தில் இருக்கும் சங்கிலி சொல்லிக்கொள்ளாமலே போய்விடும். இந்த திருவிளையாடல்களுக்கு உட்பட்டவர்கள் செல்வ நிலையாமையை தெரிந்து கொள்ளாவிட்டால் நாம் என்ன செய்வது? மரணத்தையும் கல்யாணத்தையும் சமமாக நோக்குகிறவன் மகா ஞானியாகிறான் என்ற வார்த்தைகளை எந்த கீதாச்சாரியனாவது சொல்லியிருக்கிறானோ இல்லையோ நான் அறியேன். வேறு வார்த்தைகளிலே இந்த கருத்து வரும்படி சொல்லியிருக்கலாம். பட்டணவாசிகள் இச்சமதிருஷ்டி படைத்தவர்கள். திருமண ஊர்வலம் பார்த்துவிட்டு வருகையிலே திருமரண ஊர்வலத்தையும் பார்த்து கொண்டு சினிமா காட்சியையும் கண்டுகளித்து நாடகமே உலகம் என்ற பாட்டையும் முணுமுணுத்து கொண்டு வீட்டுக்கு போய் விருந்தாளிகளை சுமூகமாக வரவேற்று விருந்துண்ணும் சென்னைவாசிகளை பார்க்கும்போது, ஆஹா என்ன மகான்கள், இவர்களுடைய திருஷ்டியில் மனமும் மரணமும் நாடகமும் வாழ்வும் சமமாக இருக்கின்றனவே என்று வியக்கத்தான் வேண்டும். தத்தாத்திரேயர் உலகத்தில் எங்கெங்கோ போய் யார் யாரிடமோ பழகி ஞானத்தை தெரிந்து கொண்டாராம். இந்த பட்டணத்துக்கு இப்போது வருவாரானால் ஒரு நிமிஷத்தில் ஞானத்தை அடைந்து விடலாம். பற்றற்ற தன்மை பட்டணத்தின் பெருமை. ஆகவே புகழேந்தி புலவர் மாவிந்த நகரத்தை சொல்வது போல நாமும் இந்த நகரத்தை ஞான கலைவாழ் நகர் என்று சொல்லலாமே. ஒருசான் வயிறு, அத்தியாயம் 14, பற்றற்ற பட்டணம் நிறைவு பெற்றது.